நமஸ்காரம். வடமொழி வேதம் பகவானை பார்ப்பதற்கும், தமிழ்மொழி வேதம் பகவானை பார்ப்பதற்கும் பல ஒற்றுமைகள் இருந்தாலும் முக்கியமான ஒரு வேற்றுமை உள்ளது. ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் இவையெல்லாம் வடமொழி வேதங்கள். ஆழ்வார்களுடைய 4000 திவ்ய பிரபந்தம் தமிழ்மொழி வேதம். எப்போதுமே ரிஷிகளால் போற்றப்பட்டு ஓதப்பட்டு வந்தது சம்ஸ்கிருத வேதம். ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் போற்றியது, பாடியது, போற்றியது தமிழ் வேதம். இரண்டும் பகவானையே சொல்ல வந்தவை. இரண்டுமே ஆத்மா பெருமானிடத்தில் சரணாகதி செய்து முக்தி அடைய வேண்டும் என்கிற குறிக்கோளையே உரைத்தவை. நல்ல பண்புகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும், தானம் தபசு ஆகியவற்றை செய்ய வேண்டும் என்றெல்லாம் கூறியவை. இதேபோல் பல விஷயங்களில் இரண்டு வேதங்களும் ஒத்துப்போகும். திருமால் பரம்பொருள், அவனை அடைவதே பிறவியின் இலக்கு என்றும் கூறும். ஆனால் அந்த பரம்பொருளை பார்ப்பதில் வெவ்வேறு கோணங்களை கையாண்டன. சம்ஸ்கிருத வேதம் எந்த கோணத்தில் பார்க்கும்? தமிழ் வேதம் எந்த கோணத்தில் பார்க்கும்? பகவான் மிகவும் மேன்மை உடையவர். அவருக்கு நிகரானவரோ மேம்பட்டவரோ கிடையாது. உள்ளும் புறமும் வியாபிப்பவர், அனைவரையும் ஆட்சி செலுத்துபவர், படைப்பு, அழிப்பு, காப்பு ஆகியவற்றுக்கு காரணமாக இருப்பவர், முக்தி கொடுக்கும் மேம்பட்டவர். இவை எல்லாவற்றையும் வடமொழி வேதம் சொல்லும். அதை படித்து, ஓ, மிகவும் மேம்பட்டவர் போல இருக்கிறது, இவர் மேன்மைக்கு அருகிலே கூட செல்ல முடியாது, அவ்வளவு உயரத்தில் இருக்கிறார் என்றெண்ணி நாம் பெருமிதப்படுவோம். ஆனால் அதே சமயம் உள்ளூர ஒரு பயமும் தோன்றும். இவ்வளவு மேன்மையானவர், அவரை போய் நாம் நெருங்க முடியுமா? நாம் ரொம்ப தாழ்ந்தவர்களாயிற்றே என்று அஞ்சி நடுங்குவோம். அருகே போக பயப்படுவோம். அந்த சமயம் சம்ஸ்கிருத வேதம் சமாதானம் சொல்லும், கவலைப்படாதே, இப்படிப்பட்டவர் உனக்காக எளிமையாக்கிக் கொள்ளுகிறார், அவதாரங்களை செய்கிறார், கோயில்களில் குடியிருக்கிறார், ஆகவே கவலைப்படாதே என்று ஒரு வரியில் சொல்லும், சமாதானப்படுத்தும். ஆக வேதத்தின் கோணம், அவர் மேன்மையை நிரம்ப எடுத்து சொல்லி அதைக் கண்டு நாம் அச்சப்பட்டு விலகிய போது கவலைப்படாதே என்று நமக்கு சமாதானம் சொல்லும். சரி, இப்ப ஆழ்வார்கள் பாடல்கள் அப்படியே தலைகள் பெருமானுடைய எளிமையை பறக்க பேசும். கண்ணனாக மாடு மேய்த்தது, ராமனாக குகனையும் சுக்ரீவனையும் விபீஷணனையும் தம்பி என்று சொல்லிக் கொண்டது, குச்சேலருக்கு கூட விசிறியால் விசிறி தொண்டு செய்தது, கஜேந்திரம் என்னும் யானையை காப்பாற்றிவிட்டு அதன் காலில் பட்டிருந்த புண்ணை பார்த்து அதுக்கு ஒத்தடம் கொடுத்தது. இதைப்போல் அவனுடைய எளிமையை பறைசாற்றும் நிறைய கதைகளை ஆழ்வார்கள் பாடுவார்கள். அதையெல்லாம் நாம் படிப்போம். பெருமான் மிகவும் எளியவர் போலிருக்கிறது என்று சந்தோஷப்படுவோம். ஆனால் அதே சமயம் ஒரு சில சமயத்தில் அந்த எளிமையே நமக்கு சரி நமக்கு அருகில் இருக்கிறவர் தான் என்று ஒரு உதாசீன தன்மையை ஏற்படுத்திவிடும். அவர் எளியவர், அதை நன்கு தெரிஞ்சுக்க சந்தோஷமா தான் இருக்கும். ஆனால் சரி நம்மோட இருக்கிறவர் தான், எதுவுமே அதிகமாக எளிதில் கிடைக்குமானால் அதன் மதிப்பு நமக்கு புரியாது. அதேபோல பகவானையும் எண்ணிவிடுவோம். நம்ம பெருமாள் தானே, எப்போதும் பார்க்கலாம், எதுவும் செய்து கொள்ளலாம் என்று தோன்றிவிடும். அந்த சமயத்தில் ஆழ்வார்கள், ஓ அப்படி நினைத்து விடாதே, அவர் மிகப்பெரியவர், நிகரற்றவர், அவரைவிட மேம்பட்டவர் இல்லை, சகல ஜகத்துக்கும் காரணம், அனைத்தையும் வியாபிப்பவர் என்றெல்லாம் சொல்லுவார்கள். அப்ப முதலில் எளிமையை விளக்கி அது கண்டு சரி இருக்கட்டும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வந்துவிட்டால் அப்போதுதான் அவனுடைய பெருமையை விளக்கி இல்லை நீ அவனிடத்தில் ஈடுபட வேண்டும், அவர் நீ நினைக்கிறா போலே இல்லை, எத்தனை எளியவரானாலும் அத்தனைக்கத்தனை மேன்மை உடையவர் என்று புரிய வைப்பார்கள். அதனால் இது இரண்டு கோணம், பெருமையை சொல்லி பயந்த போது எளியவன் கவலைப்படாதே என்று சொல்வது வடமொழி வேதம், எளிமையை சொல்லி அதனால் ஒருவேளை உதாசீனப்படுத்திவிட்டால் அதற்காக மேன்மையை சொல்லி பெருமையோடு ஈடுபட வைப்பவர்கள் ஆழ்வார்கள். மேலிருந்து கீழும் இறங்கலாம், கீழே இருப்பவன் என்று உணர்ந்து இவன்தான் மேலே இருக்கிறான் என்றும் தெரிந்து கொள்ளலாம். ஏதோ ஒரு விதத்தில் பெருமானை அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டு கண்கள், வடமொழி வேதமும் தமிழ் மொழி வேதமும், ரெண்டு கண்களாலும் பிரம்மத்தையே பார்க்கிறோம். ஆனால் பார்க்கும் கோணத்தில் சற்றே வேறுபாடு, அதுவும் நம் நன்மைக்கே.
இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.